ஆனால் இந்த கவிதைகளை நான் எப்பொழுதோ படித்திருக்கிறேன், எப்பொழுதோ படித்திருக்கிறேன். முதல் தொகுப்புகளாகவும் வந்திருக்கின்றன, கசூரி வானதி ஆகிய கவிதைகள் எப்பொழுதோ வந்திருக்கின்றன. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேணும், இந்த சண்டை இல்லாத காலத்தில், இந்த சமாதான காலத்தில் எழுதப்பட்ட கவிதைகளையும் நீங்கள் இனி வருங்காலத்தாக தொகுத்தால் நல்லா இருக்கும். சமாதான காலங்களில் எழுதப்பட்ட கவிதைகள் மிக மிக அற்புதமானது. அவர்கள் வந்து அந்த பன்மையான விஷயத்தை சொல்லாமல், போராட்டம் ஒன்று சொல்லாமல், இந்த முன்னுரையிலேயே சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு போர் அடிக்கிற தன்மை ஒன்று இருக்குன்னு சொல்லி. ஆனால் சமாதான காலங்களில் எழுதப்பட்ட கவிதைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே வந்து போராட்டம் வன்மையாக இருக்காது. மிக மென்மையான உணர்வுகள் எல்லாம் எழுதப்பட்ட ஆயிரம் ஆயிரம் கவிதைகளை இந்த போராளிகள் எழுதி குவித்திருக்கிறார்கள். நீங்கள் அதை சந்திக்கவில்லை, சந்தித்தால் படித்தால் அதை புத்தகமாக கொண்டு வாருங்கள், மிகவும் ஒரு பெரிய நல்ல விஷயமாக இருக்கும். அடுத்த இந்த பெண் போராளிகளின் கவிதைகள் பற்றி பேசும் பொழுது, பெண் கவிஞர்களை பற்றி பேசும் பொழுது, இல்லத்து பெண் கவிஞர்களை பற்றி பேசும் பொழுது, சிவரமணி சிலாய்க்கப்பட்டது. கவிதைகளை எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண் போராளி, பெண் போராளிகள் பெண் கவிஞர். தற்கொலை செய்து கொண்ட கவிஞர்கள் எடுத்தால் சிவராமணி பேசப்படுது. ஆனால் இங்கே கருமொழியாக போனவர்களும் தற்கொலை, தற்கொடை என்று சொல்கிறார்கள், அவர்களும் கவிதை எழுதி வச்சிருக்கிறார்கள். அப்போ அந்த ரெண்டு கவிதைக்கு முறையில் உள்ள என்ன, எப்படி நாங்கள் அதை இதெண்டலாம், சீர்தூக்கி பார்க்கலாம் என்றதை நாங்கள் பார்க்கலாம். அது நல்லதோ இது நல்லதோ என்று பார்க்காம அந்த கவிதைகளையும் அந்த உணர்வுகளையும் நாங்கள் பார்க்கலாம். என்னதுக்கு இதை நாங்கள் கொண்டு வரோம், இந்த உணர்வுகளை மற்ற ஆட்கள் மறையட்டும் இல்லாதான் தானே புத்தகமாக கொண்டு வரோம். அரசியலோ முரண்பாடுகளுக்கு அப்பால், நீங்கள் முன்னுரையில் சொன்ன மாதிரி அரசியலோ முரண்பாடுகளோ எல்லாத்துக்கும் அப்பால் நாங்கள் இந்த உணர்வுகளை பார்க்கோம். வித்தவுட் ஃபீலிங் தேர் இஸ் நோ பாயிண்ட். உணர்வுகள் இல்லாதது கவிதை அல்ல. அடுத்தது கவிதைக்கு என்ன வரவில்லை, கடம் வேர்ட்ஸ் வந்து அழகாக சொன்னான், The feelings overflow from the bottom of heart spontaneously. அதாவது இதயத்தின் அடியிலிருந்து இயல்பாக எழுகின்ற உணர்வு தான் கவிதை. அடுத்தது இந்த கவிஞர்களோட நான் பழகின பொழுது, அந்த பெண் பொழுது இல்லை, அப்ப நான் என்னுடைய வொர்க்ஷாப் முடிந்த பொழுது நான் கேட்டேன், எனக்கு அந்த பிள்ளை எழுதுகிற கவிதைகள் எல்லாம் நல்ல ஆர்வமாக இருந்தது, அந்த பிள்ளையில ஒரு ஈர்ப்பு எனக்கு உண்டானது. அப்ப நான் போய் கேட்டேன், நான் இப்ப திரும்பி இங்கே டென்மார்க் வரப்போறோம், உனக்கு என்ன வேணும் என்றால் கேள், நான் தாரன் என்று சொல்லி. அப்ப ஒரு திரும்பி நின்றாள், திரும்பி நிற்க நான் இருக்கிறேன், அவள் அப்படியே திரும்பி நின்று திரும்புகிறாள். திரும்பிய கண்ணில இருந்து பொழுது கண்ணீர் ஓட்டுங்க, என்னன்னா நான் ஜோதிச்சு நான் என் பிளவிட்டுட்டேன்னா கேட்கிறாள், இப்படி கெட்டிருக்க கூடாதுன்னு யோசிக்க அவள் காண்டத்தில் பிடிச்சுன்னா, நாங்கள் ஒருத்தர்டையும் ஒன்றும் வாங்குறீங்க என்று சொன்னாள். பின்ன நான் என்ன, இப்போ நீ ஒரு கவிதை தந்திருக்கிற அப்போ அப்படியான ஒரு மென்மையான உணர்வு இங்கே இருக்கு. அதாவது அது ஒன்றும் ஒருத்தர்டையும் வாங்காமல் கவிதைகளை கொடுத்துருக்கு. அதை நாங்கள் பார்க்கவும், அதை நாங்கள் பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். சும்மா சொல்லலாம் மாவீரர்கள் போராளிகள் சொல்லலாம், ஆனால் ஒரு பெண்ணினுடைய அந்த உணர்வுகளும் அதுகளும் இதுகளும் வந்து இதுகிட்ட கவிதைகளாக வந்து விழுந்திருக்கு. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இவை ஒரு கவிதை என்கின்ற ஒரு சட்டத்துக்குள்ள போய் அடக்கப்பட்டதால சில கோஷ கவிதைகள் எல்லாம் வருது. அது ஒரு உண்மை, கோஷம் போடுறாரு. சில அந்த புலி கவிதைக்குரிய சொல்லுகள் வருது. அப்ப அதுகளை விட்டுட்டு, அது வந்து இந்த புதுரத்தினர் காசி ஆனந்தனர் என்ற பாதிப்பு, அதை விட்டுட்டு இதுகள் தாங்களா வாழ்ந்து எழுத வெளிக்கிட்டுதல் சொன்னால் நிறைய கவிதைகள் இருக்கு, நீங்கள் தேடி தேடி படிக்கலாம், எக்கச்சக்கமா இருக்கு. அதோட நீங்கள் பழகிருந்த நிறைய இருக்கு. அது சில போராளிகள், சில பெண்கள் போராளிகள் கதைக்கிறதே கவிதையா கதைக்குங்க. இப்ப இந்த புரட்சிகாண்ட பிள்ளையெல்லாம் அவளை நான் இந்த நாடகத்திலேயே நடிச்சவள் இதில் எழுதிக்கிறான் கவிதை, அவள் எல்லாம் கதைக்கிறதே வந்து கவிதையை தான் சொல்லுவாள். இந்த விமர்சனங்களை வச்சுட்டு இப்ப கவிதையை நீங்கள் வாங்கி படிக்கிறது தான் நல்லது, நான் வாசித்து காட்ட விரும்பியில்லை. ஆனால் ஒரே ஒரு கவிதையை மட்டும் வாசிக்கிறோம். அடுத்தது இப்படி பார்ப்போம். இந்த எப்படி நான் இந்த விமர்சிக்கலாம் என்று யோசிச்சு கொண்டு வரும் பொழுது, இப்ப யதார்த்த பண்பு கொண்ட கவிதைகள் இவ்வளவு ரெண்டு பிரித்து போடலாம், அடுத்தது போராட்ட பண்பு கொண்ட கவிதைகள் இவ்வளவு ரெண்டு பிரித்து பிரித்து எடுக்கலாம் பக்கம் பக்கமா, அடுத்தது கோஷம் போடும் கவிதைகள் இவ்வளவு ரெண்டு எடுக்கலாம். ஆனா இதுல கூட வந்து இந்த புத்தகத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் கோஷமான கவிதைகள் தான் இருக்கு, அந்த போராட்ட இதாக தான் இருக்கு. அது இந்த ஒரு என்ன செய்யறது, இது இவ்வளவுதான் நீங்க கிடைச்சது, அது தொகுத்துருக்குறீங்களா, அது ஒன்றும் செய்யலை. ஆனால் இது இந்த மற்ற பக்கங்கள் இருக்கு, நிறைய நல்ல நல்ல மனிதாபிமானங்கள், அந்த வேற வேற உணர்வுகள், அது காதல் உணர்வு, அந்த உணர்வு எழுதின பெண் போராளிகள்ட்டு எழுதின கவிதைகள் எல்லாம் நிச்சயமா இருக்கு. ஏன்னா அந்த அவர்கள் அந்த ஒரு இயக்கம் சேர்ந்திருந்தபடியே அதில் புறக்கணிச்சிட்டு தங்களை லட்சியத்தான கவிதைகளை தான் எழுதி கொண்டு இருந்தார். ஆனால் மற்ற கவிதைகள் நிறைய இருக்கு. இப்ப அடுத்தது வந்து சில உலக தரமான கவிஞர்களுடைய வரிகள் அல்லது அதே இந்த ஸ்டைல் சில சில கவிதைகள்ல இருக்கு. இப்ப ஷேக்யூஸ் பிரைவேட் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பிரெஞ்சு கவிஞர். அவர் சொல்லுவார், அவர் ஒரு கவிதை ஒன்று துவங்கியே சொல்வார், நினைவில் இருக்கிறதா பார்பரா அன்று பாரிஸில் மழை பெய்து கொண்டிருந்தது என்று அவற்றை ஒரு புகழ் பெற்ற கவிதை ஒன்று துவங்க. அதே ஸ்டைல் இங்கே இருக்கு, கனக்க கவிதைகள் இருக்கு. எனக்கு நினைவு இருக்கிறது அனாதையாய் இந்த மரநிழலில் உறங்கிக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு ஒரு அழகான வீடு இருந்தது என்பது. இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஷேக்ஸ் பிரைவேட் ஸ்டைல் தான். நினைவு இருக்கிறதா பார்பரா அன்று பாரிஸ் நகரத்தில் மழை பெய்து கொண்டிருந்தது, நானும் நீயும் அருகிருந்தோம். இந்த ஸ்டைல் என்னண்டா, ஒரே ஒரு கவிதை இந்த புறாமகள் எழுதினது, நாமகள் எழுதினது, எனக்கு நல்லா பிடிச்ச கவிதை. அவைக்கும் எங்கே எந்த ஒருத்தருக்கும் தெரியாது, என் அம்மாண்ட இறந்த தினத்தின் போது ஸ்கைப்பில் அவன் தாயை பார்த்து அவ என்னட்ட கேட்டா, பிள்ளைய கண்டனியும் எனக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் அவள் எங்கேன்னு. அவள் எழுதி கொடுத்துட்டு அவள் போ போயிட்டான். அப்போ இந்த அவள் எழுதின ஒரு கவிதையை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டேன். அது அவளுக்கும் ஒரு அஞ்சலியாகவும், இந்த என் அம்மாவுக்கும் ஒரு அஞ்சலியாகவும், இந்த இந்த மென்மையான உணர்வுகளை எழுதுகிற கவிஞர்களுக்கு ஒரு சமர்ப்பணமாகவும் அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். யதார்த்தம் ஒரு கணம்தான், அதிலும் குறைவாக கூட இருக்கலாம். யாருமே எதிர்பாராமல் அது நிகழ்ந்தது. அந்த சந்தியை கடந்து கொண்டிருந்தவர்கள் தேநீர் கடையினுள்ளே அமர்ந்திருந்தவர்கள், மண்ணெண்ணெய்க்காய் வரிசையில் நின்றவர்கள், எல்லோரையும் தாண்டி அவன் முன்பாய் நிகழ்ந்தது அந்த வெடிப்பு. மேலே விமானங்கள் இல்லை, ஷெல் தான். அவன் மேலெழும்பி கீழே விழுந்தான், எந்த சத்தமும் இல்லை. கத்த நினைப்பதற்குள் அவன் இறந்திருக்க வேண்டும். வெடிப்பின் அதிர்வில் கத்தல் கேட்காமலும் போயிருக்கலாம், எதுவும் சொல்வதற்கில்லை. சனங்கள் திடீரென ஒதுங்கி போனார்கள். தேநீர் கடையின் பாட்டு கூட நின்று போயிருந்தது. வெறிச்சோடிய வீதியில் அவன் மட்டும் தனியாக கிடந்தான். கையொன்று வீதியின் மறுகரையில் விரல்களை நீட்டியபடி யாரையோ குற்றஞ்சாட்டுவதாய். சில நிமிடங்கள் தான், ஆம்புலன்ஸ் எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போனது. எஞ்சியதாய் அவனது இரத்தம் கொஞ்சம், ஒன்றிரண்டு சைக்கிள் கம்பிகள், செல் துண்டுகள், அவ்வளவுதான். வாகனங்கள் அவற்றையும் துடைத்துக் கொண்டே கடந்தன. வீதியில் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாம் பழையபடி. மண்ணெண்ணெய் வரிசை முன்பை விட நீண்டிருக்கிறது. தேநீர் கடையிலும் புதிதாய் ஒரு பாட்டு ஆரம்பமாயிருக்கிறது. சனங்கள் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே நிகழாத மாதிரி. நன்றி, வணக்கம்.
மிகச்சிறப்பாய் தன்னுடைய புலமையை இந்த நூல் சார்ந்த விமர்சனத்தை கவிஞரத்திற்கு ஆதவன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அவருடைய தாயார் மறைந்த துயர செய்தியை கேட்ட பின்னும் இந்த வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்போடு வந்து இதில் கலந்து கொண்டதற்காக இங்கு கூடியிருக்கின்ற அனைவரின் சார்பிலும் எனது நன்றிகளையும் அவருடைய தாயாருக்கான எமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புலம்பெயர்ந்து வந்த பின்னாலும் தாயக விடுதலையின் மீது கொண்ட ஈடுபாட்டு நான் மீண்டும் தாயகத்துக்கு சென்று அந்த போராளிகளோடு இணைந்து பணியாற்றிய அந்த அனுபவங்களையும் இங்கே அவர் பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து நாம் இந்த பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிற போது நம்முடைய மூளை அவற்றை கிரகிக்க கஷ்டப்படும். அதனால ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நாம் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம் என்று நான் கருதுகிறேன். இப்போது ஒரு இடைவெளி.